ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கர்மயோகின் மற்றும் தர்மா வார இதழ்களில் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுப்பயணங்களையும் மேற்கொண்டார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிரதான சீடர்களுள் ஒருவரான திரு நொளினிகாந்த குப்தா இவ்வாறு எழுதுகிறார். சுற்றுப்பயணங்களின் போது ஸ்ரீ அரவிந்தர் கூட்டங்களில் பேசுவார். நேரம் கிடைத்த போது அவரை பார்க்க வருகிறவர்களுடன் பேசுவார். அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை கூறுவார். அவருடைய கூட்டத்திற்கு வந்த மக்களில் பெரும்பாலோர் சாதாரண கிராமவாசிகள், ஆங்கிலம் தெரியாதவர்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக திரளாக அவருடைய கூட்டத்திற்கு வந்தனர். அவர் குரலை கேட்பதற்கும் அவரை தரிசிக்கவுமே அவர்கள் வந்தனர். அவர் பேச எழுந்தால் ஓர் இலை விழுந்தால் கூட கேட்கும்படியான அமைதி நிலவும். அவருடைய கூட்டத்திற்கு வந்த மக்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு அதிர்வை உணர்ந்திருக்க வேண்டும். அவர் அரசியல் விஷயங்களை பற்றித்தான் பேசுவார் என்பதில்லை. பலருக்கு அவர் ஒரு யோகி என்பதும் ஆன்மீக வழிகாட்டி என்பதும் தெரியும். ஆகவே ஆன்மீக விஷயங்களில் அவருடைய உதவியை நாடி பலரும் வருவார்கள். ஜல்கொக்காவில் இரவு முழுவதும் அவருடன் ஒரே அறையில் தங்கியிருக்கிறேன். அதனால் அவர் இரவு முழுவதும் விழித்திருந்து விட்டு விடியற் காலையில் சிறிது நேரம் உறங்குவார் என்பதை நேரில் கண்டிருக்கிறேன். நாங்கள் 10-12 நாட்கள் நாட்டுப்புறத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பினோம் என்று எழுதுகிறார். அக்காலகட்டத்தில் அவர் எழுதிய கட்டுரைகளில் சில நூல் வடிவில் வெளிவந்துள்ளன. சில கட்டுரைகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு தி ஐடியல் ஆஃப் கர்மயோகின் என்ற சிறு நூலாக வெளிவந்துள்ளது. இக்காலத்தில் அவர் எழுதியவை பேசியவைகளிலெல்லாம் இந்து மதத்தின் சனாதன தர்மம், இந்திய பண்பாட்டின் வளர்ச்சியில் அதன் பங்கு, கிழக்கும் மேற்கும் சந்தித்து ஒருமைப்பாடும் இசைமையும் கூடிய புதிய உலகை ஆக்கும் எதிர்காலத்தை படைத்திடும் அதன் தெய்வீக பணி, இவற்றை அறியும் ஆழ்ந்த பார்வை ஒளி வீசுகிறது. அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் அவற்றிற்கு ஓர் அதிகார முத்திரையை பதிக்கின்றன. அலிப்பூர் சிறையிலிருந்து வந்த பின்னும் பாண்டிச்சேரி செல்லும் முன்பும் உள்ள காலத்தில் அவர் எழுதியவை தனித்தன்மை கொண்டவை. 1909 செப்டம்பர் 25 கர்மயோகினில் ஆங்கிலேயர்களால் இந்தியர்களுக்கு அளிக்கப்படும் கல்வி எவ்வாறு இருக்கிறது என்பதை அவர் எழுதிய கட்டுரையில் காணலாம். ஐரோப்பிய கல்வி நமது மனத்தையும் குணநலனையும் நாட்டங்களையும் இழிவடையச் செய்துவிட்டது என்ற உண்மையை இளந்தேசியவாதிகள் எப்பொழுதும் வற்புறுத்தி வந்துள்ளனர். ஒரு காலத்தில் முதன்மையும் தனிச்சிறப்பும் கொண்டு ஐரோப்பிய சந்தையை ஆக்கிரமித்து கொண்டிருந்த நமது கைவினைப் பொருட்களை படைத்த கலைவுணர்வும் கைத்திறனும் கண் கை நுட்பமும் அநேகமாக அழிந்தே போயின. இப்போதுள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அளிக்கப்படும் கல்வியால் ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நமது பழைய பாரம்பரியத்திலிருந்து பிரிந்து போய்விட்டபடியால் நாடு சுய படைப்பாற்றலிலும் உயர்ந்த ஆர்வத்திலும் வலிமை கொண்ட சக்தியிலும் வறுமையடைந்து போயிற்று. சுய படைப்பாற்றலையும் ஆர்வத்தையும் சக்தியையும் இழந்துவிட்டதே மிகப்பெரிய இழப்பாதலால் அவற்றை மீண்டும் பெறுவதே நமது முதல் நோக்கமாக, மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். மக்களின் மனத்தையும் குணத்தையும் நாட்டங்களையும் உயர்த்துதல், பண்டை பெருந்தகைமை, உறுதியான ஆரிய பண்பு, உயர்ந்த ஆரிய மனப்போக்கு, புவிவாழ்வை அழகுடையதாக அற்புதமானதாக செய்யும் கருத்துக்கள் நம்மை உலக மக்கள் அனைவரிலும் ஆழமான இதயமுடையவர்களாக, ஆழமான சிந்தனை உடையவர்களாக, நுண்மையும் ஆழமும் உடைய வாழ்வு வாழ்கின்றவர்களாக ஆக்கிய உன்னதமான ஆன்மீக அனுபவங்கள், ஆர்வங்கள் இவைகளை மீண்டும் பெறுதல் இதுவே முக்கியமானதும் அவசரமானதும் ஆகும் என்று எழுதுகிறார். மேல்நாட்டு மோகம் கொண்டு பைத்தியக்காரத்தனமாக அதை பின்பற்றினால் மேல்நாடுகள் இன்று படுபாதாளத்தில் விளிம்பில் ஆட்டங்கண்டு நின்று கொண்டிருக்கிற நிலைக்குத்தான் இந்தியாவும் வரும். இந்தியா தனது எதிர்காலத்தை, தனது பண்பாட்டை, தனது இலக்கியம், கலைகள், அறிவியல், சாஸ்திரங்கள், கல்வி அமைப்பு, அரசியல், வாணிபம், தொழில் ஆகியவைகளை தனது ஆன்மீக மேதையாகிய நெருப்பிலிருந்தே உருவாக்க வேண்டும். அதன் சக்தி வாய்ந்த ஆன்மீகம் உலகிற்கு புத்துயிர் அளிக்கும். இவ்வாறு தன்னுடைய எழுத்துக்களால் இந்திய மக்களுக்கு புத்துயிரூட்டி அவர்களை தங்களுடைய மேன்மையை உணரச் செய்து விடுதலை தாகத்தை ஊக்குவித்தார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். இந்த சமயத்தில் அவரை நாடு கடத்தல் பற்றி மீண்டும் வதந்திகள் உலவத் தொடங்கின. செப்டம்பர் 25 நாள் கர்மயோகின் பத்திரிகையில் "என் நாட்டு மக்களுக்கு" என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியிட்டார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். முதல் கடிதம் தந்த பலனையே இதுவும் தந்தது. 1910 ஜனவரி 1 கர்மயோகின் இதழின் விலையை 1 அணாவாக குறைத்து அதை மலிவு பதிப்பாகவும் வெளியிடத் தொடங்கியது. அனைவரும் வாங்கி படிக்கவே இந்த ஏற்பாடு. அவருடைய பகிரங்க கடிதம் வெளியான போது மீண்டும் நாடு கடத்துதல் பற்றிய வதந்திகள் அதிக அளவில் உலா வந்தன. ஜனவரி 26 நாள் துப்பறியும் துறை உதவி ஆய்வாளர் ஷாம்சல் ஆலம் உயர்நீதிமன்றத்தில் சுமார் 20 இளைஞனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் ஷாம்சல் மிஸ்டர் நார்டனுக்கு வலதுகரமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் பெரிய துப்பறியும் அதிகாரியையே இந்த முறையில் கொலை செய்தது அரசாங்கத்திற்கு பைத்தியம் பிடிக்கச் செய்துவிட்டது. தனது அதிகாரத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற நாடு கடத்தும் கொள்கை தவிர வேறு வழியில்லை என்று முடிவு செய்தது. ஸ்ரீ அரவிந்தர் கல்கத்தாவை விட்டு வெளியேறினார். இதை பற்றி ஸ்ரீ அரவிந்தரே கூறியுள்ளதை இங்கு பார்க்கலாம். "நான் கர்மயோகியின் அலுவலகத்தில் இருந்தபோது மறுநாள் அலுவலகம் சோதனையிடப்படும் என்றும் நான் கைது செய்யப்படுவேன் என்றும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக எனக்கு செய்தி வந்தது. வரப்போகும் அந்த பெரிய நிகழ்ச்சி பற்றி என்னை சுற்றியிருந்தவர்கள் உணர்ச்சியோடு விவாதித்து கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த போது திடீரென மேலிருந்து ஆணை பிறந்தது. எனக்கு நன்கு பழக்கமான குரல், 'கோ டு சந்திரநாகூர், சந்திரநாகூருக்கு போ' என்ற 3 வார்த்தைகளில் கட்டளையிட்டது. 10 நான் சந்திரநாகூர் செல்லும் படகில் இருந்தேன். ராமச்சந்திர மஜூம்தார் என்னை படகுத்துறைக்கு இட்டுச் சென்றார். அங்கு ஒரு படகை கூப்பிட்டார். நான் உடனேயே என்னுடைய உறவினன் பிரேன் கோஷுடனும் மோனியுடனும் படகில் ஏறிவிட்டேன். மோனி என்னுடன் சந்திரநாகூர் வந்தான். விடியும் முன் நாங்கள் போக வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டோம். நான் மறைவாக முற்றிலும் யோக சாதனையில் ஈடுபட்டிருந்தேன். அப்பொழுதிலிருந்து அந்த 2 பத்திரிகையுடன் எனக்கிருந்த வேலை தொடர்பு நின்று போயிற்று. பிறகு அதே பிரயாண அனுமதி சீட்டுடன் சந்திரநாகூரை விட்டு 1910 ஏப்ரல் 4 நாள் பாண்டிச்சேரி வந்தடைந்தேன்." ஸ்ரீ அரவிந்தர் சந்திரநாகூருக்கு அடைக்கலமாக வந்தது, அங்கு நடந்த நிகழ்வுகள் ஆகியவற்றை திரு மோதிலால் ராய் அவர்கள் எழுதிய தி சந்திரநாகூர் எபிசோடு என்ற கட்டுரையின் மூலம் அறிய முடிகிறது. இங்கு திரு மோதிலால் ராய் அவர்கள் நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு அளித்த அடைக்கலம் தொடர்பான நிகழ்வுகளை அவருடைய எழுத்துக்களின் மூலமாக பார்க்கலாம். மகமாதம் என்பது வங்காள நாட்காட்டியின் 10th மாதமாகும். இது ஜனவரி மாதம் மத்தியில் துவங்கி பிப்ரவரி மாதம் மத்தியில் முடிவடைகிறது. முடிவடையும் ஒரு நாள் காலை நேரத்தில் நான் என்னுடைய வேலைக்காக புறப்பட்டு கொண்டிருந்த பொழுது என் நெருங்கிய நண்பர் சுரேஷ் சந்திர கோஷ் என்னை நிறுத்தி ஏதோ நடந்துவிட்டதாக முணுமுணுத்தார். அந்நாட்களில் ஏதோ நடந்துவிட்டது என்றால் அது புரட்சி சம்பந்தமானது என்பது பொருள். உடனடியாக என் மனதில் தோன்றியது கல்கத்தா போலீஸ் அதிகாரி ஒருவர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் கொல்லப்பட்ட சம்பவம். என் நண்பர் என் காதில், "அரபிந்தோ சந்திரநாகூருக்கு வந்திருக்கிறார். ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்நேரம் அவர் இங்கிருந்து போயிருப்பார்" என்பதே. ஸ்ரீ அரவிந்தர் கல்கத்தாவிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார். அவர் அடைக்கலம் கேட்டபோது சாரு சந்திர ராய் அதை மறுத்துவிட்டார். எனவே அரபிந்தோ இப்பொழுது திரும்பிச் சென்றிருக்கக்கூடும். அப்பொழுது காலை மணி 6:30 ஆகியிருந்தது. அரபிந்தோ சாருச்சந்திரருக்கு அதிகாலை 4 செய்தி அனுப்பியிருக்க வேண்டும். எனக்கு அரபிந்தோவை தெரியாது. ஒருபோதும் அவர் எனக்கு அறிமுகமில்லை. நான் அவரை ஹூக்ளியில் ப்ரொவின்ஷியல் கூட்டத்தின் போது பார்த்திருக்கிறேன். அவர் பேசியதை கேட்டிருக்கிறேன். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கை பற்றிய செய்திகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தேன். வந்தே மாதரம் பத்திரிகையை மிகவும் ஆர்வத்துடன் படித்து வந்தேன். இந்த நாட்டிற்காக அரவிந்தர் செய்த தியாகத்தை பற்றியும் அவருடைய எளிமையை பற்றியும் அனைவரும் அறிவர். அலிப்பூர் வழக்கிற்கு பிறகு அவர் ஆற்றிய உரைகள் தேசிய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. இந்தியாவின் ஆன்மா அவர் குரலின் மூலம் ஒலித்தது போல் இருந்தது. அதிலும் குறிப்பாக தன் தாய்நாட்டின் மீது அவர் கொண்ட அன்பும் பக்தியும் அவர் தன் மனைவி மிருணாளினி தேவிக்கு எழுதிய கடிதத்தில் படித்தது என் இதயத்தை தொட்டது. இந்த கடிதம் அலிப்பூர் வழக்கின் போது ஒரு ஆதாரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அரபிந்தோவை போல் இந்திய நாட்டை நேசித்தவர் எவரும் இல்லை. அந்த மாபெரும் ஞானியின் ஆற்றலும் பலமும் அவருடைய மனதில் ஆழ பதிந்ததாலேயே இந்திய விடுதலை அடையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் இங்கு இருப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் எப்படி சந்திரநாகூர் வந்தடைந்தார் என்று கேட்டேன். என்னுடைய நண்பர் சொன்னார், அவர் ஒரு படகின் மூலம் வந்தார். அந்த தகவலை எனக்கு தெரிவித்தனர். நான் தினமும் காலை தேநீர் அருந்த ஆற்றங்கரைக்கு செல்வதால் எனக்கு தெரிந்தது என்றார். ஒரு மின்னலை போன்று நான் நதிக்கரைக்கு விரைந்தேன். வசந்தகால குளிர்ந்த காற்று அதிகாலை பொழுதின் மெல்லிய காற்றில் ஆறு அசைந்தாடிக் கொண்டிருந்தது. கிழக்கே மேகங்களுக்கிடையில் இன்னும் சூரியன் வெளிவந்திருக்கவில்லை. நான் தெற்கு நோக்கி பெரிய ஆலமரம் மற்றும் அரச மரத்திற்கு கீழே எட்டி நடை போட்டேன். ஆற்றில் குளித்து கொண்டிருந்தவர்கள் என்னை வியப்போடு பார்த்தார்கள். ஆனால் நான் எவரையும் பார்க்கும் நிலையில் இல்லை. அந்த மாபெரும் இழுப்பின் இசைவிற்கு ஏற்ப நான் இயங்கிக் கொண்டிருந்தேன். ராணிகட்டிலிருந்து கரை துவங்குகிறது. கல்கத்தா கப்பல் ஒன்று அலைகளில் அசைந்து கொண்டிருந்தது. பாய்மரம் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் அதன் ஒரு பகுதி இன்னும் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது ஒரு கொடியைப் போல. ஓர் இளைஞன் அந்த படகில் அமர்ந்திருந்தான். அரவிந்த பாபு படகில் இருக்கிறாரா எனக் கேட்டேன். அவர் தலையசைத்து உள்ளே வாருங்கள் என்றான். நான் படகினுள் குதித்தேன். உள்ளே நுழைந்ததும் என்ன ஒரு காட்சி! அதே முகம், மௌனமே உருவெடுத்த அரவிந்தர். அவர் தன் தலையை மற்றொரு இளைஞனின் மடி மீது வைத்திருந்தார். அவர் என்னை கேட்டார், நான் வருவது உனக்கு எப்படி தெரிந்தது? நான் நடந்த அனைத்தையும் சொன்னேன். எனக்கு தங்குவதற்கு உன்னால் ஏதேனும் ஏற்பாடு செய்ய முடியுமா எனக் கேட்டார். தங்குவதற்கு இடம் கொடுப்பதா? என்னுடைய இதயம் ஆனந்தத்தால் பெருமையால் அடித்து கொண்டது. அவர் என்னுடைய உயிரையே கேட்டிருந்தாலும் தயங்காமல் நான் கொடுத்திருப்பேன். என்னுடைய உணர்ச்சி வேகம் எடுத்தது. தங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்லவே நான் வந்திருக்கிறேன் என்றேன். அவர் சற்றே புன்முறுவல் பூத்து, இங்கிருந்து எவ்வளவு தொலைவு எனக் கேட்டார். அருகில்தான் இருக்கிறது, கவலை வேண்டாம், நான் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த படகுக்காரனை திரும்ப போகும்படி கூறினேன். அரவிந்தோ என்னை பின்தொடர்ந்து நடந்து வந்தார். யாரும் அவரை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. எங்களுடைய மூதாதையரின் வீட்டிற்கு அழைத்து வந்து பெரிய கூடத்தில் இருந்த இருக்கையில் அவரை அமரச் செய்தேன். பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அவருடன் வந்த இருவரும் திரும்பிச் சென்று விட்டனர். அவர்கள் அரவிந்தோவின் பொறுப்பை முற்றிலும் புதியவனான என்னிடம் விட்டுச் செல்வார்கள் என்று அப்பொழுது நான் நினைக்கவில்லை. நாட்டின் மிக பெரும் தலைவரை என்னுடைய கைகளில் ஒப்படைக்கும்படியான சூழ்நிலை அப்போது. மெய்யாகவே இது கடவுளின் விருப்பமே. இந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையின் போக்கையே திசை திருப்பிவிட்டது. நான் சுதந்திரமானவனாக உணர்ந்தேன். அரவிந்தர் என்னை உற்று நோக்கினார். அவருடைய பறந்து விரிந்த கண்களிலிருந்து வந்த தெய்வீக பார்வை என்னுடைய மனதையும் உடலையும் அமைதியுறச் செய்தது. அந்த நொடியிலிருந்து என்னுடைய லௌகீக வாழ்க்கையின் பாதை தொலைந்து போனது. ஸ்ரீ அரவிந்தரின் வருகை கதவுகளை அகல திறந்துவிட்டு என்னுடைய புற அக ஜீவன்கள் ஆனந்தத்தால் நிரம்பின. அவர் இங்கு தங்குவது ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். எனவே கூடத்தில் அவர் இருப்பது உசிதமல்ல. ஏனென்றால் பலரும் என் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வதுண்டு. எனவே நான் அவரை சாமான்கள் போட்டு வைக்கும் ஒரு அறைக்கு கூட்டிச் சென்றேன். அந்த அறையில் பழைய மரச்சாமான்களை போட்டு வைப்பது வழக்கம். தரை தூசியால் நிரம்பியிருந்தது. விட்டத்தில் வவ்வால்களும் சிலந்தி பூச்சிகளும் கரப்பான் பூச்சிகளும் நிரம்பியிருந்தன. தரையின் ஒரு பகுதியை சுத்தம் செய்து அங்கு ஒரு பாயை விரித்து அதில் அவரை அமரச் செய்தேன். வீட்டிற்குள் சென்று எனக்கு அளிக்கப்பட்ட காலை உணவை சத்தமில்லாமல் எவரும் பார்க்காதபடி எடுத்து வந்தேன். அங்கு அவர் அசைவற்று மேல் நோக்கி பார்த்தவாறு மௌனமாக அமர்ந்திருந்தார். என்ன தெய்வீக பார்வை! அவர் பேசிய போது வார்த்தைகள் வருவதை பார்த்தால் வேறு யாரோ அவரை பேசச் சொன்னதைப் போல் இருக்கும். அவர் கையை அசைத்தால் வேறு ஏதோ ஒரு சக்தி இயக்குவதைப் போல் தோன்றும். நான் உணவுத் தட்டை அவரிடம் நீட்டினேன். அவர் குழந்தையைப் போல் அதை பார்த்தார். என்னுடைய மனைவியிடம் ரகசியத்தை சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய காலை உணவை தங்களுக்கு எடுத்து வந்தேன். தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இயந்திர கதியுடன் சிறிது உணவு உட்கொண்டார். வீடுகள் சோதனையிடப்படுவதும் மனிதர்கள் கைது செய்யப்படுவதும் அன்றாட நிகழ்ச்சிகளாக நடந்து வந்தன. தமது சாமான அறை கூட போதுமான அளவு பத்திரமான இடம் இல்லை என்று மோதிலால் ராய் உணர்ந்தார். அதனால் ஸ்ரீ அரவிந்தரை தம்முடைய நண்பர் ஒருவருடைய வீட்டில் இருக்கச் செய்தார். அந்த இடமும் திருப்தி அளிக்காததால் ஸ்ரீ அரவிந்தர் மீண்டும் மோதிலால் ராய் வீட்டிற்கே வரவேண்டியதாயிற்று. என்னுடைய மனைவியிடமிருந்து அவரை மறைத்து வைப்பது சவாலாகவே இருந்தது. எப்படியோ அவள் கண்டுபிடித்து விட்டாள். அவரை பற்றி அனைத்தையும் அவளிடம் சொன்னேன். ஸ்ரீ அரவிந்தரை கவனிக்கும் பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். நான் நிம்மதி அடைந்தேன். மோதிலால் ராய் குறிப்பிட்ட நேரங்களில் ஸ்ரீ அரவிந்தரை போய் பார்த்து வந்தார். அவரிடம் யோக சாதனை சம்பந்தமான பல விஷயங்களை கேட்டறிந்தார். அவர் அவதாரங்களை பற்றி பேசிய பொழுது சில அவதாரங்கள் தத்துவ மனமுடைய அவதாரங்கள் என்றும் சில அவதாரங்கள் செயல் வீரர்கள் என்றும் விளக்கி வியாசரையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் உதாரணமாக காட்டினார். உபநிடதத்தின் தத்துவங்களையும் விளக்கினார். அவர் தலைமறைவானதை பற்றி தர்மாவிலும் கர்மயோகினிலும் செய்திகள் வெளிவந்தன. யோக சாதனையின் பொருட்டு குத்மி எனும் திபேத்திய ஞானியை சந்திக்கப் போயிருக்கிறார் என மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது போலீசார் அவரை கல்கத்தாவில் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவருடன் கழித்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்தால் இன்றும் அவருடைய நகைச்சுவை கலந்த உரையாடலை நினைத்து சிரித்துக் கொள்வேன். அவர் பேசும் மனநிலையில் இருந்த சமயத்தில் ஒரு நாள் நான் அவரிடத்தில் இவ்வாறு கேட்டேன். எதை அப்படி கூர்ந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவருடைய பதில் என்னுடைய உள்ளத்தில் அழுத்தமாக தீட்டப்பட்டுள்ளது. நிறைய எழுத்துக்கள் ஆகாயத்திலிருந்து அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. நான் அவற்றின் பொருளை புரிந்து கொள்ள முயல்கிறேன். அவர் மீண்டும் இப்படி கூறினார். கண்ணுக்கு தெரியாத உலகத்தைச் சேர்ந்த கடவுளர்கள் எல்லாம் கண்ணுக்கு தோன்றுகிறார்கள். அவர்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள். நான் அதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ அரவிந்தர் உத்தர்பாராவில் பேசிய பேச்சிலிருந்து அவருடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி உருவாகி வந்தது என்பதை ஓரளவு நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இறைவனே வழிநடத்தி செல்கிறான். இறைவனுடைய ஆணையின்படி எப்படி அவர் கல்கத்தாவை விட்டு உடனே சந்திரநாகூருக்கு போனார் என்பதை இப்பொழுது பார்த்தோம். இந்த வழியை பின்பற்றுவதில் உள்ள லாப நட்டம் என்ன என்று அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. சந்திரநாகூரில் தங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அவர் கல்கத்தாவை விட்டு வருவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி சிந்திக்கவில்லை. சந்திரநாகூர் போகச் சொல்லி உத்தரவு வந்தது. அதனால் போனார். அவ்வளவுதான். தம்மை பற்றி தமக்கு என்ன ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர் ஏன் கவலைப்பட வேண்டும்? இறைவனது எல்லையற்ற அன்பே அவருடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை தம்முடைய ஜீவனின் ஒவ்வொரு அணுவிலும் அவர் உணர்ந்திருக்கிறாரே. அவருக்கு சொந்தமல்ல, இறைவன் ஒருவனுக்கே அவர் சொந்தம். இறைவனாலேயே முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அவனாலேயே முற்றிலும் இயக்கப்பட்டு அவன் காரியம் நிறைவேற ஒரு கருவியாக இருப்பதை விட மேலான ஆனந்த நிலை உண்டோ? மீண்டும் பகவான் எழுதுகிறார். ஒரு மாதம் கழித்து போலீஸ் மீண்டும் செயலில் இறங்கினார்கள். நான் இல்லாத சமயத்தில் பத்திரிகையை அச்சடிப்பவர் மீது வழக்கு தொடர்ந்து அவரை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்கள். அதற்குள் நான் பாண்டிச்சேரி வந்தடைந்து விட்டேன். April 4 1919 நான் பாண்டிச்சேரி வந்தடைந்தேன். இவ்வாறு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி வந்தடைந்தார். ஆனால் அவர் எவ்வாறு பிரிட்டிஷ் போலீஸிடமிருந்து தப்பித்து பாண்டிச்சேரியை வந்தார்? இறைவன் அவர் சொல்லியிருந்தபடி அவரை எவ்வாறு பத்திரமாக பாண்டிச்சேரி கூட்டிக் கொண்டு வந்தார் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.